நஜாசத். நஜாசத்து ரெண்டு வகை இருக்கு. நஜீஸ் என்பது ஷரியத்துல இரண்டு வகை, ஹலீலா ஹஃபீஃபா. ஹலீலா என்று சொன்னால் கொஞ்சம் சட்டம் கடுமையான நஜீஸ், ஹஃபீஃபா என்றால் சட்டம் குறைவான நஜீஸ். கடுமையான நஜீஸ் என்றால் உதாரணத்திற்கு ரத்தம், சாராயம், எதனுடைய மாமிசத்தை சாப்பிடப்படாதோ அதனுடைய சிறுநீர், மிருகங்கள் எந்த மிருகத்தினுடைய மாமிசத்தை சாப்பிடப்படாதோ அதனுடைய சிறுநீர்கள், மனிதனுடைய உபாதைகள், மனிதனிடத்தில் எதெல்லாம் வெளியாகிறதுனால ஒழு முறிகிறதோ அந்த உபாதைகள், இதெல்லாம் ஹலீலா. இந்த நஜீஸ் ஒரு மனிதனுக்கு ஆடையிலேயோ உடம்புலையோ பட்டு தெரியாம வந்து தொழுதுட்டான், தெரிஞ்சு யாரும் வரப்போறது இல்ல, தெரியாமல் வந்து தொழுது விட்டான். தொழுததற்கு பின்னால் பார்த்தால் இந்த நஜீசில் ஏதாவது ஒன்று இருக்கிறது, ரத்தம் இருக்குது, கம்ரு இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு உபாதைகள் இருக்கிறது. இப்ப இதுல என்ன சட்டம் என்றால், தொழுது முடித்ததற்கு பிறகு ஒரு ரூபா அளவுக்கு, ஒரு ரூபாவ விட கம்மியான அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா மன்னிப்புண்டு. அதை விட அதிகமான அளவிற்கு அசுத்தம் பட்டிருந்தால் அந்த தொழுத கூடாது, மன்னிப்பு. மன்னிப்பு எவ்வளவு, ருக்ஸத் எவ்வளவு என்று சொன்னால், ஒரு ரூபாய் அளவுக்கு தான் ருக்ஸத் இருக்கிறது, அதற்கு மேல் ருக்ஸத் இல்லை. ஹஃபீஃபாவான நஜீஸ் என்றால் எதற்கு சொல்றது என்றால், பறவைகளினுடைய எச்சம், பறவைகளுடைய எச்சம் போட்டு இருக்கிறது எச்சம், அதே மாதிரி சாப்பிடக்கூடிய மிருகத்தினுடைய ஆடு மாடுகள், இதனுடைய சிறுநீர், இதெல்லாம் பற்றிச்சுன்னு சொன்னா இதுக்கு பேர் ஹஃபீஃபான்னு சொல்லுவாங்க. சட்டம் கொஞ்சம் லேசான நஜீஸ். உதாரணமா ஆடு, ஆடு அல்லது மாடு வளர்க்கக்கூடியவர்கள் அந்த அதனுடைய சிறுநீர் பட்டிருக்கிறது தெரியல, அல்லது பறவைகளுடைய எச்சம் பட்டிருக்கிறது தெரியல. இப்ப சட்டம் என்ன, எந்த அளவுக்கு மன்னிப்பு இருக்கிறது, தொழுது முடித்து விட்டு பார்த்து எந்த உறுப்பிலே பட்டிருக்கிறதோ அதுல நாலுல ஒரு பகுதி அளவுக்கு மன்னிப்பு இருக்கு. உதாரணமா கை இருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு உறுப்பு கை, இதில் நாலுல ஒரு பகுதி அளவுக்கு இருந்தால், அதை விட குறைவாக இருந்தால் மன்னிப்பு உண்டு. நாலுல ஒரு பகுதியோ அதை விட அதிகமாகவோ இருந்தால் மன்னிப்பில்லை, தொழுகையை திருப்பி தொழுதாக வேண்டும். இதுதான் நஜாசத்தினுடைய சட்டம். இந்த சிறுநீர் துளிகள் படுகிறது அல்லவா ஆடைகள்ல, சிறுநீர் துளி ஊசி துளியை மாதிரி சிறுநீர் துளிகள் அங்கங்க தெரிச்சு படக்கூடிய சிறுநீர் துளிகள், இதற்கெல்லாம் சரியத்திலே மன்னிப்பு இருக்கிறது. இது மாதிரி வஸ்வஸா ஏற்படுவதை தவிர்ந்து கொள்வதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறுநீர் கழித்து விட்டால், மலஞ்சலம் கழித்து விட்டால் கொஞ்சம் தண்ணி எடுத்து அவனுடைய ஆடையிலே தெளித்துக் கொள்ளட்டும் என்றார். வஸ்வஸாவை போக்கிறோம் இல்லைன்னு சொன்னாக்கா, இந்த துளி சிறுநீர் துளியா அல்லது தண்ணீர் துளியான்னு தெரியாம, வித்தியாசம் தெரியாம குழப்பமாகிவிடும். எப்பொழுதுமே தொளிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொண்டால் இது தண்ணீர் தான் என்று எண்ணிக்கொள்வான், வஸ்வஸா இருக்கார். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறார்கள். நஜாசத்தை பத்தி நம்ம பார்த்து வருகிறோம். கெட்டியான, அதாவது சட்டத்தில் கடுமையான நஜீஸ் என்ன, சட்டத்திலே குறைவான நஜீஸ் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு அந்த நஜீஸிலே ரெண்டு வகை, மர்இ, கண்ணால் பார்க்கப்படக்கூடியதுன்னு ஒன்னு இருக்கிறது, பார்க்கப்படாத நஜீஸ்னு ஒன்னு இருக்கு. பார்க்கப்படக்கூடியதை நாம் சுத்தம் செய்வதாக இருந்தால் அந்த நஜீஸே அகல வேண்டும். ஆடையில நஜீஸ் பட்டு இருக்கிறது, பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது, இப்ப அந்த நஜீஸே நீங்க வேண்டும். அது தண்ணீரின் மூலமாக நீக்கலாம், அல்லது தண்ணீரை போன்று இலகலான பொருட்களின் மூலமாக நீக்கலாம். ஆக அந்த நஜீஸ் அந்த இடத்தை விட்டும் நகர வேண்டும். நஜீஸினுடைய, நஜீஸ் நீங்கிவிட்டது, அதனுடைய நிறம் நீங்கவில்லை. உதாரணமா கம்ரே பட்டிருக்கு சாராயம், அவன் நீக்கிவிட்டான், அதே நேரத்தில் அதனுடைய கரை பட்டு இருக்கிறது, இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. நஜீஸை நீக்கணும், அப்பதான் தொழுகக்கூடும். கண்ணால் பார்க்கப்படாத நஜீஸாக இருக்கிறது, உதாரணமா சிறுநீர் பட்டு காஞ்சு போயிடுச்சு, ஆடையிலே சிறுநீர் பட்டது ஆனால் காய்ந்து விட்டது, இப்ப இதை எப்படி சுத்தம் பண்ணுவது என்று சொன்னால், மூன்று முறை கழுவ வேண்டும், ஒவ்வொரு முறையும் பிழிய வேண்டும், அப்பதான் சுத்தமாகும். முதல் தடவை அலசி ஒரு பிழி பிழிய வேண்டும், அதற்கு பிறகு அலசி பிழிய வேண்டும், மூன்றாவது தடவை அலசி பிழிய வேண்டும், இப்பொழுது நஜீஸ் சுத்தமாகிவிடும். இதே மாதிரி நஜீஸான பாய் காஞ்சு போச்சு, நஜீசான பாய் தான் ஆனா காஞ்சிருச்சு, இவர் படுத்துறங்குகிறார், அதிலே இவருடைய வேர்வையால் அந்த பாய் ஈரமாகி, இவருடைய வேர்வையால் ஈரமாகி உடலிலே அது சாருமையானால், இப்ப என்ன ஹுக்குமு, நஜீசினுடைய அசர் உடலிலே வெளியானால், நஜீசினுடைய வாடையோ ஏதோ ஒண்ணு உடலிலே வெளியானால் அவருடைய தொழுகக்கூடாது, அவர் நஜீஸ், அதனால கழுவிட்டு குளிச்சுட்டு தான் தொழுகணும். அசர் வெளியாகவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை. அப்ப அந்த நஜீசினுடைய குணபாடு வெளியானால், கண்டிப்பாக இவர் அசுத்தமாக இருக்கிறார், சுத்தமாக வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் சுத்தம் செய்வதற்கு மார்க்கம் ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறது. உதாரணமா தோலை சுத்தம் பண்றது, தோல் வந்து ஹராம். அதே நேரத்தில் அதை பதனிட்டால், மாட்டையோ ஆட்டையோ அறுக்கிறோம், அந்த பச்சை தோலை நம்ம பயன்படுத்த முடியாது, அதை பதனிட்டு விட்டால் அது சுத்தமாகிவிடும். இதே போன்று எதனுடைய கறியை நம்ம சாப்பிட மாட்டோமோ அந்த தோல் சுத்தமாகுமா? உதாரணமா நாய் தோலே இருக்கிறது, பாம்பு தோல் இருக்கிறது, இதெல்லாம் சுத்தமாகுமா என்றால் மார்க்க முறைப்படி அறுத்திருந்தால் சுத்தமாகும். பிஸ்மில்லா சொல்லி நாய் அறுத்தோம், கறி சாப்பிடக்கூடாது, ஆனா அந்த தோல் சுத்தமாகும். ஆனா மார்க்க முறைப்படி அறுக்கப்பட்டு இருக்கணும், இல்லைன்னு சொன்னா அந்த தோல் சுத்தம் இல்லை. இதை போன்று உப்பெல்லாம், உப்பளத்துல கழுதையோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளோ விழுந்து அது உப்பா மாறிடுச்சு, சுத்தமாயிடும். பூமி இருக்கிறது, பூமி நஜீசான பூமி, சூரிய வெப்பத்தால காஞ்சு போச்சு, நஜீசான பூமி. உதாரணமா சிறுநீர் கழிச்சிருக்கிறான், சூரிய வெப்பத்தால அது காஞ்சு போச்சு. இந்த பூமியில தொழலாம், தொழுதா தொழுக கூடும், ஆனா இந்த பூமியில தயமும் செய்ய முடியாது. இந்த பூமி சுத்தம், ஆனால் சுத்தப்படுத்த சுத்தப்படுத்தணும். தயம செய்கிறதா இருந்தா அந்த பூமி சுத்தப்படுத்தணும். இந்த பூமி சுத்தமாக இருக்கிறது, சுத்தப்படுத்த முடியாது, அதனால தயம செய்யறது கூடாது. அதே மாதிரி செருப்புல எல்லாம் அசுத்தம் பட்டு விட்டால் வல்க்குனால செருப்பை துடைப்பதால் சுத்தமாகிவிடும். அது மாதிரி தான் வாழு, இதெல்லாம் துடைக்கிறதுனால சுத்தமாகிவிடும். மணி, ஒரு மனிதனுக்கு இரவு நேரத்தில் அசுத்தமாகிருச்சு, ஆடையிலே அசுத்தம் பட்டு விட்டது. இந்த அசுத்தம் காய்ந்து விட்டால் சுரண்டுவதின் மூலமாகவே சுத்தமாகிவிடும். ஈரமாக இருந்தால் கண்டிப்பாக கழுவுவதன் மூலமாகத்தான் சுத்தமாகும். ஒரு பிராணி இறந்து விட்டால், ஒரு பிராணி இறந்து கிடக்கிறது, அதுல எதுல ரத்தம் ஓடவில்லையோ அந்த உறுப்புக்கு, ரத்தம் ஓடாத உறுப்புக்கு, உதாரணமா கொம்பு, குழம்பு, முடி, இதுல எல்லாம் ரத்த ஹால் ஆகாது, உள்ள ரத்தம் இறங்காது. முடியிலே ரத்தம் இறங்குவதில்லை, ரத்தம் ஓடுவதில்லை. இந்த மாதிரி உறுப்புகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது? இறந்து கிடக்குது, செத்த பிராணியாக இருக்கிறது. இதில் உள்ள ரத்தம் செல்லாத உறுப்புகளை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல ஏதாவது பயன் இருக்கிறது என்று சொன்னால் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். செத்த பிராணியாக இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி எலும்பு, அந்த எலும்புல தசம் இருக்கக்கூடாது, கொழுப்பு இல்லாத எலும்பு, எலும்புல ரத்த ஹால் ஆகாது, அதனால இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நரம்ப பயன்படுத்த முடியாது, ஏன் சொன்னா அதுல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நரம்புகளை பயன்படுத்த முடியாது. செத்த பிராணியினுடைய நரம்பை வேறு எந்த தேவைக்கும் பயன்படுத்த கூடாது. இதை போன்று இன்னொரு மசாயில் புணுகு, புணுகு பூனையினுடைய ஒரு வகையான கழிவுதான் புணுகு. இந்த புணுகை பூசிக்கொண்டு தொழ வரலாமா என்று சொன்னால் ஜவாஸ். அது புணுகு பூனையினுடைய கழிவாக இருந்தாலும் கூட அது மனத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது, நல்ல நறுமணத்திற்காக. எனவே அதை உடலிலேயோ அல்லது ஆடையிலேயோ தடவிக்கொண்டு தொழுகைக்கு வரலாம், தொழுதால் ஜவாஸ். இதே மாதிரி நாஃபிஜத்துல் மிஸ்க் என்று சொல்வார்கள், கஸ்தூரிப்பை. மான்களில் இருப்பது, சில மாடுகளில் கூட கஸ்தூரிப்பை இருக்கிறது. இந்த கஸ்தூரிப்பையை பயன்படுத்தலாமா என்று சொன்னால் கஸ்தூரிப்பையை பயன்படுத்தவும் செய்யலாம். கஸ்தூரிப்பையும் தாகிர்தான், அந்த பையின் மூலமாக ஏதாவது பொருள் செய்யறதும் தாகிர்தான். அதே மாதிரி அந்த கஸ்தூரி பையை சாப்பிடுவதும் தாகிர்தான், ஜவாஸ். ரெண்டுமே கூடும். ஆனால் சாப்பிடுவது எப்பொழுது கூடும்? அது பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது அந்த கஸ்தூரி பையும் தாகிர், அதை உண்ணுவதும் ஹலால். மண் பானைகள்ல எல்லாம் நஜீஸ் பட்டுருச்சுன்னு சொன்ன என்ன சட்டம்? மண் பாத்திரங்கள், ஆடையினுடைய சட்டத்தை போன்றுதான். மண் பாத்திரங்களிலே நஜீஸ் பட்டு விடுமே ஆனால் மூன்று முறை கழுவ வேண்டும். ஒவ்வொரு முறையும் கழுவணும், அதை காய வச்சிடணும், அடுத்த ஒரு முறை கழுவ வேண்டும், காய வைக்க வேண்டும், அடுத்த ஒரு முறை கழுவ வேண்டும், காய வைக்க வேண்டும். இந்த பஞ்சு பொருட்கள், ஃபோம் மாதிரி உண்டான இந்த பஞ்சு பொருட்கள் இருக்கிறதே, இதுல எல்லாம் நஜீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா இதனுடைய முறை என்ன? சூரிய வெப்பத்தால் காய்ந்தால் போதுமா என்றால், இந்த நஜீஸை நீக்குவதற்கு வழி, ஒவ்வொரு முறையும் துவைத்து, இங்கே மூணு தடவை தான் கழுவணும், துவைத்து சொட்டு விடாத அளவிற்கு காய வைக்க வேண்டும். ஒரு சொட்டு கூட வரக்கூடாது, அந்த அளவிற்கு காய்ந்து அதற்கு பிறகு இன்னொரு முறை, அதற்கு பிறகு இன்னொரு முறை, மூணு முறை காய வைப்பதன் மூலமாகத்தான் அந்த ஃபோம் போன்றவைகள் எல்லாம் சுத்தமாகும். நாய் வளர்க்கப்படுகிறது. இன்றைக்கு நாய் வளர்க்கிறது ஹலாலா ஹராமா என்ற நிலைகள் எல்லாம் போய், அந்த சிந்தனையே போய், நாய்களை செல்ல பிராணியாக,
குழந்தைகளை விட அதிகம் நேசிக்கிற பிராணியாக நாயை வளர்க்கப்படுகிறது. இந்த நாயை தன்னுடைய தோல்ல போட்டு வளர்க்கிறதுனால அல்லது நாயை தூக்கி நாய் நம்மின் மீது படுவதின் காரணமாக ஆடையோ உடலோ நஜீஸ் ஆகுமா என்றால், நாயில நஜீஸ், நாயினுடைய உடலுக்கு மேல நஜீஸ் இல்லை என்று சொன்னார். உடல்ல எந்த நஜீஸுமே ஒட்டி இருக்கல. அந்த நாய் நம்மின் மீது படுவதால் உடலோ ஆடையோ நஜீஸ் ஆகாது. அதே நேரத்தில் நாயினுடைய எச்சில் பட்டு விட்டால் நஜீஸ் ஆகும். நாய்ப்படுவதின் காரணமாக நாய் வந்து உரசுது, அதுல நஜீஸ் இல்ல, இது வந்து நஜீசாக ஆகாது. உடலோ ஆடையோ நாயினுடைய எச்சில் பட்டு விட்டால் நஜீஸ் ஆகிவிடும். பூனைகள் வளர்க்கப்படுகிறது, பூனையினுடைய உடல் படுவதாலோ பூனையினுடைய எச்சில் படுவதாலோ நஜீஸ் இல்லை. பூனையினுடைய எச்சில் பட்ட மக்ரூஹ், நஜீஸாக ஆகாது. இதை போன்று ஹராமான மிருகங்கள் இருக்கிறதே, அந்த மிருகத்தினுடைய கொழுப்பினால் சோப்புகள் தயார் செய்யப்படுகிறது. ஹராமான மிருகங்கள், அதனுடைய கொழுப்பினால் சோப்பு தயார் செய்யப்படுகிறது. இந்த சோப்பினால் சலவை செய்வதால் நம்முடைய ஆடைகள் சுத்தமாகுமா என்றால் கண்டிப்பாக சுத்தமாக ஆகும். மார்க்கத்தினுடைய சட்டம், ஒரு பொருள் அதனுடைய அசல் தன்மையை விட்டு இன்னொன்றாக மாறிவிட்டால் சுத்தமாகிவிடும். இது கொழுப்பாக இல்லை, இது சோப்பாக மாறிவிட்ட காரணத்தினால் சுத்தம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நஜீசான மண்ணில ஒரு பானை செய்யப்படுகிறது, அதை நெருப்பில் இடப்படுகிறது, நெருப்பில் இட்டு பானையாக ஆக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறது. இந்த பானையில நாம் தண்ணீரை வைக்கிறது அல்லது சால்னா காய்ச்சி சாப்பிடுறது, இது கூடுமா என்றால், நெருப்பு இருக்கிறதே அசுத்தத்தை சுத்தப்படுத்துகிற ஆற்றல் நெருப்புக்கு இருக்கிறது. நஜீசினுடைய அசர் மட்டும் அதுல வரல, நஜீசினுடைய குணபாடு வாடையோ அல்லது நஜீசினுடைய குணபாடோ அதுல வரவில்லை என்று சொன்னால் தாராளமாக கூடும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி ஒருவர் தொழுது முடித்திருக்கிறார், பார்க்கிறார் ஆடையில மீனினுடைய ரத்தம், தமிம் அசுகல்ல, ஓடக்கூடிய ரத்தம் அல்ல, மீனுடைய ரத்தம் இருக்கிறது, அல்லது கோவேறு கழுத கழுத இதனுடைய எச்சில் பட்டு இருக்கிறது, சிறுநீரினுடைய ஊசி போன்ற துளிகள், சிறுநீர் துளி தெரித்து ஊசி போன்ற துளிகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அஃபு, மன்னிக்கப்பட்ட விஷயங்கள், இதனால தொழுக கூடாமல் போகாது, தொழுகை கூடிவிடும், இதெல்லாம் அஃபு, மன்னிப்பு இருக்கிறது இதற்கெல்லாம். இதை போன்று ஒருவர் ஒரு ஆடையில தொழுதிருக்கிறார், எந்த ஆடை என்று சொன்னால், குழந்தையோ அல்லது குழந்தைகள் வந்து சிறுநீர் கழித்து அந்த ஆடை காஞ்சிருச்சு, குழந்தை எங்க சிறுநீர் கழிச்சுன்னு தெரியல, இப்ப இந்த ஆடையில ஏதோ ஒரு ஓரத்தை கழுவி விட்டு இந்த ஓரமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு கழுவிட்டு அந்த ஆடையை பயன்படுத்துகிறார், கூடும். அதே நேரத்தில் இவர் தொழுதுக்கு பின்னாடி வேறொரு ஓரத்துல எல்லவா நஜீஸ் பட்டிருக்கு அப்படிங்கிற எக்கீன் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த தொழுகை மறுபடியும் மீட்டியாக வேண்டும். பால்ல தேன் ஏதாவது வச்சிருக்கிறாங்க, அதுல ஏதாவது நஜீஸ் பட்டு விட்டால், ஏதாவது ஹம்ரினுடைய துளியோ சாராய துளிகள் சிறுநீர் துளிகள் ஏதாவது பட்டு விட்டால் அதை எப்படி சுத்தம் பண்ணுவது என்று சொன்னால், மூன்று முறை கொதிக்க வைக்க வேண்டும். ஒரு முறை கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சிடணும், இரண்டாவது முறை கொதிக்க வைத்து விட்டு ஆற வைத்து விட வேண்டும், மூன்றாவது முறை கொதிக்க வைத்து விட்டு ஆற வைத்து விட்டால் அந்த நஜீஸ் சுத்தமாகிவிடும். கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்படுகிறது அல்லது ஏதாவது பெரிய பாரல்ல இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு ஒரு சின்ன பாத்திரத்துல வைக்கப்பட்டிருக்கு, இந்த பாத்திரத்துல எலி செத்து கிடக்கு, இப்ப அந்த பேரல்லையே செத்து வந்ததா அல்லது இந்த பாத்திரத்துலதான் செத்து இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கிறது. இப்ப எந்த தண்ணி நஜீசா என்றால், இது சத்து, பேரல்ல கிணத்துல இருந்து எலி வந்ததா என்பது சந்தேகம், ஆனால் இந்த சின்ன பாத்திரத்தில் எலி செத்து கிடப்பது என்பது யக்கீன், உறுதியானது. அதனால் இது மட்டும் நஜீஸ் என்றுதான் ஹுக்மில் கொள்ள வேண்டும். இந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி நஜீசாக ஆயிடும், அந்த பேரலினுடைய தண்ணி நஜீசாக ஆகாது. ஏனென்றால் அது யக்கீன் இல்லை, சத்து தான். இன்னொரு மசாயிலையும் எழுதுவார்கள் புத்தகாக்கள், ஒரு கடையிலே மூன்று ஜார்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றிலே தேன் இருக்கிறது, ஒன்றிலே நெய் இருக்கிறது, ஒன்றிலே பழச்சாறு இருக்கிறது. புக்ககாக்கள் எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார், ஒவ்வொரு ஜாரிலிருந்தும் தண்ணீரை எடுத்து, ஒவ்வொரு ஜாரிலிருந்தும் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து நாலாவது ஒரு ஜாரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணப்படுகிறது. கொஞ்சம் தேன், கொஞ்சம் நெய், அதை போன்று கொஞ்சம் பழச்சாறு எடுத்து மிக்ஸ் பண்ணப்படுகிறது. இதில் ஒரு எலியோ அல்லது எலியை போன்ற ஏதோ ஒரு பொருளோ கிடக்கிறது. இந்த ஜாரில், நாலாவது ஜாரில் மூணுலிருந்து மிக்ஸ் பண்ணப்பட்டதில் இறந்து போன ஒரு பொருள் கிடக்கிறது. இப்ப எந்த ஜார்ல இருந்து வந்ததுங்கிறது தெரியல. இப்ப எல்லாத்தையுமே நஜீசுடைய ஹுக்குமில் சேர்க்கிறதா என்றால், அந்த இறந்து கிடக்கக்கூடிய பொருளை எடுத்து வெயிலிலே காய வைக்கப்பட வேண்டும், வெயிலில் காயப்படணும், அதுல எண்ணெய் பொருள் மிகைத்திருக்குமே ஆனால் அந்த நெய் பாட்டில் மட்டும் நஜீஸ் ஆயிடும், பாக்கி ரெண்டு சுத்தம். அது ஜாமீதாக இருந்தது, ஜாமீத் என்று சொன்னால் அது வெடிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் நெய்யாகவும் இல்லை, ஜாமீதாக இருந்தது என்று சொன்னால், அப்படி பாதுகாப்பாக இருந்தது என்று சொன்னால், அது தேனுக்குண்டான தன்மை. இது தேன் பாட்டிலே இறந்திருக்கிறது என்று பொருள். இந்த ரெண்டும் அல்லாமல் கலர் கொடுத்திருந்தது என்று சொன்னால் அது ஜூஸில் இருந்து ஜூஸ் பாட்டிலே இறந்தது என்று பொருள். எனவே அதை மட்டும் நஜீஸாக கணித்து இதை சுத்தமாக நாம் நினைக்க வேண்டும். இதை போன்றுதான் கறி இருக்கிறதல்லவா, இந்த கறி நாற்றம் அடித்து விட்டால் அதை சாப்பிடக்கூடாது, ஹராமா போயிடும். கறி நாற்றம் அடித்து விட்டால், ஆனா பாலோ சமன் நெய்யோ நாற்றம் அடிக்கக்கூடியதாக ஆகிவிட்டால் அதை வேறு பொருளாகவோ அல்லது அதையே யூஸ் பண்ணினால் கூட இது வந்து ஹராம் அல்ல, ஜவாத். அதே நேரத்தில் கறி நாற்றம் அடித்து விட்டால் அதை சாப்பிடுவது கூடாது. ஒரு மனிதன் பான் போட்டுட்டு வெத்தலை போட்டுட்டு குர்ஆனை ஓதலாமா, வெத்தலை போட்டுக்கொண்டு குர்ஆனை ஓதலாமா என்று சொன்னால், அந்த வெத்தலையோட, வெத்தலை சுத்தமான பொருள் தூய்மையான பொருள், போயலையை நாம் கலந்து போட்டால் ஓதுவது மக்ரூஹ். போயலை இல்லாமல் வெத்தலை பாக்கு போட்டிருக்கிறாரு, அந்த அசராத்துகளோடு ஓதுகிறார், அதே நேரத்தில் போகில இருந்தது என்று சொன்னால் அது மக்ரூஹ் தஹ்ரீம். இதே மாதிரி அல் குர்ஆன ஸ்கிரீனை பார்த்து, ஒளி இல்லை, குர்ஆனை ஒரு தொடலை ஸ்கிரீன்ல ஓடிக்கொண்டிருக்கிறது, கம்ப்யூட்டர் மூலமாக அல் குர்ஆன் ஓடிக்கொண்டிருக்கிறது, இதை பார்த்து ஓதலாமா என்று சொன்னால் இதையும் பார்த்து ஓதலாம், இதற்கு ஒளி தேவையில்லை. ஆனால் ஒளுவோடு ஓதினால் நன்மைகள் அதிகம். ஒளுவோடு நாம் ஓதுகிற பொழுது இருக்கிற நன்மை ஒளி இல்லாமல் ஓதினால் கிடைக்காது. அதே மாதிரி இன்னைக்கு பெண்கள் லாக்கடி போடுறாங்க, அதுல வந்து இன்னைக்கு டிசைன் டிசைனா விதவிதமாக இருக்கிறது, அதுல அல்லாஹ் என்று போட்டு இருக்கிறது. அல்லாஹ் போட்ட லாக்கடியோடு பைத்துல் ஹலா போகலாமா, மலம் ஜலம் இருக்கிற இடங்களுக்கு செல்லலாமா என்று சொன்னால் கூடாது, அதை கலட்டி வைத்து விட்டு தான் செல்ல வேண்டும். அவுராதுகள் ஓதுவது, இஸ்முல் ஆலமை ஓதுவது, இதெல்லாம் ஒழு இல்லாமல் கூடுமா என்று சொன்னால் கூடும். அவுராதுகளை ஓதுவது, இஸ்முல் ஆலமை ஓதுவது, ஆனாலும் கூட சிறப்பு என்னவென்று சொன்னால், பவுல் என்னவென்று சொன்னால், ஒழுவோடு ஓதுவதுதான் சிறப்பு இருக்கிறது, ஒழுவோடு ஓதுவதில் தான் நன்மைகள் அதிகம் இருக்கிறது. காஃபிர்கள் சமைச்சு கொடுத்ததை சாப்பிடலாமா என்றால், காஃபிர்களால் சமைக்கப்பட்ட காஃபிர்களால் உருவாக்கப்பட்ட பொருளை சாப்பிடலாம்னா, காஃபிர்கள் நஜாசத்தை ஹுக்குமி, ஹுக்குமுல தான் நஜீஸே தவிர ஹக்கீக்கத்தில் அவர்கள் நஜீஸ் அல்ல, ஹுக்குமன் நஜீஸ். அதனால் அவர்கள் சுத்தமாக இருந்தால், அவர்களுடைய கையே ஆடைகள் எந்த நஜீசும் இல்லாமல் சுத்தமாக இருந்தால், அவர்கள் சமைத்து கொடுத்த பொருளை சாப்பிடுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதே மாதிரி தூங்கக்கூடியவனுடைய எச்சில் நம்ம மேலப்படுது, எச்சில் எச்சில் படுகிறது என்று சொன்னால் அந்த எச்சில் தாகிர் தான். அதே நேரத்தில் மையத்தினுடைய எச்சில், மையத்தினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில் நம்மின் மீது பட்டால் அது நஜீசாக்கிவிடும், அதோடு நம்ம தொழுகிறது கூடாது. இதை போன்று ஜனாபத் குளிப்பு கடமையான ஒருவருடைய வேர்வையால் ஆடை நனைகிறது, குளிப்பு கடமையானவருடைய வேர்வையால் ஆடை நனைகிறது, இந்த ஆடை நஜீஸ் ஆகுமா என்று சொன்னால் இந்த ஆடை நஜீஸாக ஆகாது. வேர்வையால் நனையக்கூடிய ஆடை, வேர்வையும் நஜீஸ் அல்ல, அதனால் நனையக்கூடிய ஆடை நஜீஸாக ஆகாது. நஜாசத்தை ரலீலாவ நஜாசத்தை ஹபீஃபாவாக ஆக்க முடியுமா? ஹபீஃபாவான நஜீஸ் என்று சொன்னால் ரொம்ப லேசான நஜீஸ், ஆடையில அல்லது உடம்புல ஏதாவது பட்டிருந்தா நாலுல ஒரு பகுதி அசுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னா மன்னிப்பு இல்லை, அதை விட கம்மியா இருந்தா மன்னிப்பு இருக்கு. ஆனா நஜாசத்திய கலீலா என்பது ஒரு ரூபாய் அளவுக்கு தான் மன்னிப்பு. தெரியாம ஒருத்தர் வந்து தொழுதுட்டாரு, நஜீஸ் பட்டு இருக்கிறது, ஒரு ரூபாய் அளவுக்கு நஜீஸ் பட்டு இருந்தால் அந்த தொழுக கூடாது, அதை விட கம்மியா இருந்தா கூடும். ஆனா இந்த நஜாசத்திய கலீலாவை ஒரு திருகம் அளவுக்கு மன்னிப்பு இருக்கக்கூடிய, ஒரு ரூபாய் அளவுக்கு மன்னிப்பு இருக்கக்கூடிய நஜீஸை ஒரு தடவை கழுவிட்டான், மூணு தடவை கழுவணும், ஒரு தடவை கழுவிட்டான், இப்ப அது ஹபீஃபாவாக மாறுமா? அதான் நஜீஸ் போயிருச்சே, அது ஹபீஃபாவாக மாறுமா என்றால் நம்முடைய சரியத்தின் ரீதியாக ஹபீஃபாவாக, ரலீலாவை ஹபீஃபாவாக ஆக்க முடியாது எந்த ரீதியிலையும். மூணு தடவை கழுவினால்தான் சுத்தம், இல்லை என்றால் சுத்தமாகாது. இன்றைக்கு நிறைய கேள்விகள் வருவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறுநீர், ரசூலுடைய ஃபலாத் சுத்தமா இல்லையா என்பது சம்பந்தமாக பலவேறான அபிப்பிராயங்கள். ஆனால் அபுஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹனஃபி மதுஹபினுடைய ஃபத்வா, ரசூலுல்லாவிடத்திலிருந்து எதெல்லாம் வெளிப்படுகிறதோ புதுலாத், அது எல்லாமே தாகிர் தான், நஜீஸ் அல்ல. ரசூலுடைய புதுலாத்துகள் எல்லாமே தாகிர். ஹஸ்ஸார் அலி அல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள் கூட ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலம் ரொம்ப இருள்மயமான காலம், வெளிச்சங்கள் எல்லாம் இல்லாத காலம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய கட்டிலுக்கு அடியில ஒரு கோப்பை வைத்திருப்பார்கள், இரவு நேரத்தில் சிறுநீர் அதிலே கழிப்பார்கள், காலையிலே ஊற்றி விடுவார்கள். ஹசர் அலி அல்லாஹு தஆலா தூக்கத்தில் தண்ணீர் தேவைப்படுகிறது, இவர்கள் எடுத்து அந்த சிறுநீரை குடித்து விட்டார்கள் தண்ணீர் என்று நினைத்து. மறுநாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்ன சிறுநீர் இருந்ததே காணவில்லையே. இவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகமே நான் குடித்து விட்டேன், நாயகமே நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள். இதனால சிறுநீர் குடிப்பதற்கு ஆதாரம் என்று அர்த்தம் அல்ல, அவர்களுடைய பதுலாத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறுநீரும் தாகிர் தான். இது ஹனபி மதுகபினுடைய ஃபிக்ஹ் மசாயில். இதே மாதிரி தான் நஜீசை, அதாவது பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாதை சாப்பிடக்கூடிய குப்பார்கள், மாற்று மத சகோதரர்கள், ஒரு சிலர் வந்து ஆக நஜீஸ் ஐன் நஜீஸாக இருக்கக்கூடியதை கூட சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க தன்னுடைய பேனாவை வாயில வச்சிருக்கிறாங்க, அதை நம்மிடத்திலே கொடுக்கிறார்கள், நாமும் அறியாமல் வாயில வச்சுட்டோம். சிலருக்கு பேனா கடிச்சுட்டே இருக்கிறது பழக்கம் உண்டு, வாயிலே வைத்து விட்டால் இதனால நஜீஸ் ஆகுமா? வாய் அவர் வாயிலே வைத்ததை இவர் வாயிலே வைத்த காரணத்தினால் வாய் நஜீஸ் ஆகுமா? வாயை கழுவ வேண்டுமா என்று சொன்னால் அதெல்லாம் தேவையில்லை. சாப்பிட்டாலும் கூட அவருடைய சூர் தாகிர் தான். நஜீசை அவர் சாப்பிட்டாலும் கூட, பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டாலும் கூட அவருடைய சூர் தாகிர் தான், அதனால் நஜீஸாக ஆகாது. ஒரு மனிதன் ஒழு செய்ததற்கு பிறகு யானையிலே பயணம் செய்கிறார், இந்த யானையில பயணம் செய்கிற காரணத்தினால் ஒழு முறிஞ்சிருமா என்றால், யானையில நஜீஸ் இல்லைன்னா, யானை ஐந்து நஜீஸ் அல்ல, யானையில உட்கார்றதுனால நாம் நஜீஸ் ஆகி விட மாட்டோம், யானை ஐந்து நஜீஸ் அல்ல. அதே நேரத்தில் யானை தும்சாங்கையிலிருந்து தண்ணீரை எடுத்து துதிக்கையில் இருந்து தெளித்து விடுமையானால் அந்த தண்ணி ஐந்து நஜீஸ், அது கலீலா, நஜீசே கலீலா. ஒரு திருகத்தினுடைய அளவுக்கு தான் மன்னிப்பு இருக்கிறது, ஒரு ரூபா அளவுக்கு, அதுக்கு மேல அந்த தண்ணி பட்டிருந்தது என்று சொன்னால் அதோடு தொழுவது கூடாது. அதே மாதிரி இந்த சாராய பாட்டில்கள், மது பாட்டில்கள், இதை வேற எதுக்காவது பயன்படுத்தலாமா என்றால், மது பாட்டில்கள் இருக்கிறதே இது சம்பந்தமாக சூரிய ஒளியில வச்சு சூரிய வெப்பத்தில் வைத்து காய வைக்கப்பட்ட மது பாட்டில், அது கழுவலாம் இல்லை, வெறும் சூரிய வெப்பத்தில் காய வைக்கப்பட்டிருக்கிறது, இது சுத்தமாக ஆகாது, இதை நல்ல முறையில் கழுவியதற்கு பிறகு இந்த பாட்டிலை பயன்படுத்தலாம். ஆனா ஒரு சர்த்து, குடிகாரனுடைய வீட்டில் அந்த பாட்டிலை பயன்படுத்துறது கூடாது, மக்ரூஹ் தஹ்ரீம். அந்த பாட்டிலை பார்க்கிற பொழுது அவனை குடிக்க தூண்டும், குடிகார வீட்டில் மது பாட்டில பயன்படுத்துறது கூடாது. இதை போன்று நம்முடைய பாலு, இதுல கோழி ஏதாவது வாயு வச்சிருச்சு, இப்ப இதை எப்படி சுத்தப்படுத்துவது என்றால், கோழி வைப்பதால், கோழி வாய் வைக்கிற காரணத்தினால் பால் நஜீஸ் ஆக்கி விடாது, தாராளமாக அது சுத்தமானதுதான், அதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.